பெயர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் இரண்டாம் பகுதி. தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
கூட்டு குடும்பங்கிறது ஒரு நல்ல பூ மாதிரி, அதை கசக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்க்க கூடாது. அசிங்க குடும்பங்கிற கண்ணாடி சாடிய கீழே போட்டு வரைச்சிட்டோம், அப்புறம் அது ஒட்டாது. நல்ல காலம் சாமி, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படியே ஒரு அடி விலகி நின்னு, நீ சௌக்கியமா நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன், பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம், ஒரு நட்போட அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு திரும்பி மறுபடியும் ஒன்னா கிட்ட வந்துட்டோம்னா ஏதாவது வாய் வார்த்தையை தகராறுன்னு வந்து சண்டைன்னு வந்தா தாங்கிக்கிறதுக்கு என் மனசுலயும் சக்தி இல்ல, என் உடம்புலயும் சக்தி இல்ல.
கால் நூற்றாண்டுக்கு முன்னர் வந்த தமிழ் திரைப்படமான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தின் கடைசி காட்சி அது. நாடக பாணியிலான காட்சி என்றாலும் அது தமிழ் சமூகத்தின் அடிப்படை அலகான குடும்பம் என்கிற அமைப்பில் ஏற்பட்ட முக்கிய மாற்றத்தை பதிவு செய்தது. அதாவது தமிழ் சமூகத்தில் மிச்சம் மீதியிருந்த கூட்டு குடும்பம் என்கிற அலகு 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சிதறி சிறு குடும்பம் என்கிற புதிய அலகுகள் அதிகரிப்பதை அது விவரித்தது. தற்போது 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தின் முதியோர் பராமரிப்பு என்பது மிகப்பெரியதொரு சமூக சிக்கலாக உருவெடுத்திருப்பதற்கான முதன்மை காரணிகளில் நம் குடும்ப அமைப்பில் ஏற்பட்டு வரும் மாற்றம் முக்கியமானது. அதன் வரலாற்று போக்கை விவரிக்கிறார் கோவையில் இருக்கும் PSGR கிருஷ்ணம்மாள் கல்லூரியின் முதியோர் பராமரிப்பு துறையின் ஒருங்கிணைப்பாளர் ச. அருள்மொழி.
அப்பெல்லாம் வந்து 5-6 பிரதர் சிஸ்டர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே தான் திருமணங்கள். அதனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு 15 பேர் திருமணமானவர்கள் ஜோடியோடு இருப்பாங்க. அவங்க ஜோடியை கம்யூனல் ஃபார்மிங், ஒரு 100 ஏக்கர் தான் அவங்க ஃபார்மிங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் குடும்பமும் மொத்தமாக பண்ணிகிட்ருப்பாங்க. காலனி ஆதிக்கம் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, இந்த தொழில்மயமாக்குதல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் உண்டு பண்ண உடனே வேலைக்காக அவங்க வரும்பொழுது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்டு வந்துருச்சு. அப்போயே அந்த பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி சின்ன ஜாயின்ட் ஃபேமிலி தம் அப்பா அம்மாவோட மட்டும் வர்ற மாதிரி இருந்தது. அது இத்தனை ஆண்டுகள் அது நீடிக்க முடிஞ்சு தக்க வைத்துக்கொள்ள முடிஞ்சுது, இப்போ தக்க வைத்துக்கொள்ள முடியாத நிலைமை.
அருள்மொழி வர்ணிக்கும் விவசாய சமூகம் சார்ந்த கூட்டு குடும்பம் இன்றைய தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லை. காரணம், 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே சிறு குடும்பம் என்கிற கருத்தாக்கமும் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிற வலுவான பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விளைவு, தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிகவும் குறைவு. ஒரு பக்கம் கூட்டு குடும்பம் சிறுத்து தனி குடும்பமானது மட்டுமல்ல, குடும்பம் என்கிற அமைப்பிற்குள்ளேயே கூட தலைமுறை தலைமுறையாக எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் முதியோரை பராமரித்து வந்த பெண்கள் அந்த பணியிலிருந்து விலகத் துவங்கினார்கள். இதன் வரலாற்று போக்கை விவரிக்கிறார் பெண்ணியவாதி ஓவியா.
குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு ஆணின் தலைமையிலான மற்ற உறுப்பினர்களை அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக வைத்திருப்பதற்கான ஒரு ஏற்பாடாகதான் வரலாற்றுல தோன்றியது. முன்னாடி வந்து பெண்கள் வந்து அவர்களுக்குன்னு எந்த ஒரு வழியும் இல்லாம எல்லா முதியோர்களையும் குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டிய சாதிகளாக அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு அவர்கள் சமூகத்தில் பிற பங்களிப்புகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வேலைக்கு போற இடமும் ஒண்ணு உருவாயிருக்கு, அது ஒரு புது வழி, இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இந்த முதியோர் பராமரிப்பு அப்படிங்கிறதுக்கான உண்மையான நேர பற்றாக்குறை கவன பற்றாக்குறை ஏற்படுது. அப்படிங்கறதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு ஆண் வீட்டுக்கு வந்து இடம்பெயர செய்யப்படுகிறார். அப்போ இன்னொரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது முன்னால் வந்து கேள்வி என்பதே தெரியாத ஒரு பெண் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது போல இன்று படித்து கேள்வி கேட்க தெரிந்த பெண் ஏற்றுக்கொள்வாள்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே அந்த மாற்றம் அப்படிங்கிற நிகழ்வு.
இன்றைய சூழலில் குடும்பத்தின் முதியோரை முழுநேரமும் பராமரிக்கும் தாதிகளாக பெண்களால் இனியும் தொடர்ந்து இருக்க முடியாது என்கிறார் ஓவியா.
அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப வெளியே வேலைக்கு போகணும், அப்ப வீட்டினுடைய வேலைப்பழு வெளியே இருக்கக்கூடிய வேலைப்பழு இரண்டும் சேர்ந்து கொள்கின்றது. எனவே அவர்களுடைய தரப்பில் ஒரு மனிதாயமான ரீதியிலே கூட ஒரு நியாயம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நுகர்பொருள் கலாச்சாரம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு தனி நபராக தன்னுடைய வாழ்நாள்ல தாங்கள் அதிகமாக தூக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சார மனநிலை ஆண் பெண் இரண்டு பேரையுமே இன்னைக்கு வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் அதிக நபர்களோட தன்னுடைய வருமானத்தையும் நேரத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது.
இவை தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வேகமாக நகர்மயமாகும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதும் முதியோரின் இன்றைய நிலைமைக்கு முக்கிய காரணம் என்கிறார் சென்னை வளர்ச்சி நிறுவனத்தின் துணை பேராசிரியர் விஜயபாஸ்கர்.
இப்ப சுதந்திரம் அடைந்த சமயத்துல, அதாவது 1951 சென்சஸ் படி தமிழ்நாடு மொத்த ஜனத்தொகையில 24.4% தான் வந்து நகரங்களை வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னாக்க ஏறக்குறைய 49% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இந்த நகரங்கள்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 49% வந்து மற்ற எல்லா பெரிய மாநில காட்டிலும் வந்துட்டு அதிகமான ஒரு தொகை. தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே வந்துட்டு மிக அதிகமாக நகரம்
அதாவது 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வருமானத்தில் பெருமளவு விவசாய வருமானமாக இருந்தது. ஆனால் இன்றைய தமிழ்நாட்டின் மொத்த வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு வெறும் 8% சுருங்கிவிட்டது என்கிறார் விஜயபாஸ்கர்.
மொத்த மாநில வருமானத்துல வந்து 8% வருமானம் தான் வந்து விவசாயத்துறையில இருந்து வந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மாநில காட்டிலும் வந்துட்டு மிக குறைவான ஒரு எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில இருந்து வருது. ஸோ கிராமப்புறங்கள்ல விவசாயம் சார்ந்த வருமானம் வந்து ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு நகரமயமாதல் வந்துட்டு பெருகுது. ஸோ அப்படிங்கும் போது வந்துட்டு வருமானம் வந்து குறைய குறைய ஆட்கள் கிராமத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. குறிப்பாக வந்துட்டு இளைய சமுதாயம் வந்துட்டு கிராமத்துல வந்து வேலை வாய்ப்புகள் வந்துட்டு குறைய அல்லது வருமானம் வந்து குறையும் போது இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு கிராமத்தை விட்டுட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால விவசாயத்துறையில மாத்திரம் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.
இப்படி இன்றைய இளம் தலைமுறையினர் விவசாயத்தை விட்டும் கிராமங்களை விட்டும் நகர்களை நோக்கி வரும்பொழுது கிராமங்களில் விடுபட்டு போகும் எச்சமாக தொக்கி நிற்கும் முதியவர் நிலைமை மோசமாவதாக கூறுகிறார் முதியவர்களுக்கான தேசிய கூட்டமைப்பின் துணை இயக்குனர் ஆர் சுப்பராஜ்.
கிராமத்திலிருந்து வர்றவன் தன்னுடைய பேரண்ட்ஸை விட்டுட்டு இவன் வந்துடுறான். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலமா இருக்கும், அதை விட்டுட்டு இவனோட இங்க வர முடியாது. ரெண்டாவது இங்க வந்தாலுமே அவனுடைய இன்கம் வந்து ஃபேமிலி போத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாலுமே ஒரு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு தான் இருக்கும். இவங்க வந்தாங்கன்னா அடிஷனல் பர்டன் டு தட் ஃபேமிலி. அப்போ அங்கே வந்து ஒரு இதில் அவங்களை விட்டுட்டு வர முடியல, இங்கே கொண்டு வந்தாலும் காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க அங்களை விட்டுட்டு வர்றதுனால ஒவ்வொருத்தரும் கேதரிங்கோடு இருப்பாங்க, எல்லாம் பாசத்தோடு இருப்பாங்க. இங்கே அங்கே வந்து குழந்தைகள் போன உடனே நம்மளை விட்டு குழந்தை நம்மளை போயிருச்சு, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்களே, அப்போ நம்மளை தனியாக விட்டுட்டாங்க, மரியாதை எல்லாமே செஞ்சிட்டாங்களேன்ட்டு அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இவர் கூறுவதற்கான நிதர்சன சாட்சிய குரலாக ஒலிக்கிறார் மதுரை திருமங்கலத்தில் இருக்கும் இந்த கிராமத்து விவசாயி.
இப்போ எனக்கு 2 மயம் இருக்கான்னு வைங்க, 2 மயனு வயசாகி போயிட்டான். வயசாக நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி காப்பாற்றினாங்க? கரை செலுத்தினாங்க ஈய எறும்பு கடிக்காமல். இப்போ நம்ம இனத்தை கஷ்டப்படுறதுனால நம்ம அப்பாவை கஞ்சி ஊற்றி தண்ணி ஊற்றி தூக்கி போடணும் அப்படின்ற எண்ணம் இப்போ உள்ளவர்களுக்கு இல்லைங்க.
கூட்டு குடும்ப அமைப்பின் சிதைவு, குடும்பத்திற்குள் மாறி வரும் பெண்களின் பங்களிப்பு, நகர்மயமாதலுக்கு அடுத்தபடியாக மருத்துவ முன்னேற்றங்களும் தமிழர்களின் வாழ்நாளை கணிசமான அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறது என்கிறார் இந்தியாவின் முன்னணி முதியோர் மருத்துவர்களில் ஒருவரான V.S. நடராஜன்.
முதியோர் மருத்துவத்தை வந்து 1978 நான் இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து லாங்குட்டி அளவு மேக்ஸிமம் 50-55 மேலே அதிக கிடையாது. நான் முதியோர் மருத்துவர்னு சொல்லி 60 மேலே போர்டே போட்டிருப்பேன். பட் இங்கே வர பேஷண்ட்டை யோசிச்சுருவாங்க, வயசு 50-55 தான் வருவாங்க, இருந்தாலும் டாக்டர் போர்டை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து லாங்குட்டி லைஃபு குறைவு, இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப குறைவு. ஒரு காலத்தில் சுமைதாங்க இருந்தவங்க இன்றைக்கி சுமையாக மாறி இருக்கிறாங்க. அதனால் முதியோர் பராமரிப்புங்கிறது ப்ரையாரிட்டி ஆல்மோஸ்ட் நில்னு சொல்லலாம். ரொம்ப வருத்தக்கமான விஷயம், ஆனால் இதுதான் உண்மை.
இப்படிப்பட்ட முதியவர்களை இன்றைய இளம் தலைமுறை எப்படி எதிர்கொள்கிறது?
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கு. நீங்கள் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க சிசு கொலையை பற்றி பேசியிருப்பீங்க, ஆனால் இப்போ வயதானவர்கள் கொலை தலைக்கூத்தலுங்கிற பேரில் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு.
ஹெல்பேஜ் இந்தியாவின் துணை இயக்குனர் சத்யபாபு குறிப்பிடும் பிள்ளைகள் செய்யும் பெற்றோர் கொலைகள் குறித்து அடுத்த வாரம் விரிவாக.
பெயர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன்.